நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள். வணக்கம் ரமா, சரத், பிரசாந்தினி, வெங்கட், உங்க நாலு பேருக்கும் வணக்கம்.
வணக்கம் சார்.
வணக்கம்.
வணக்கம் ஐயா.
இப்ப நெட் ஜீரோ எமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா, நெட் ஜீரோ எமிஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்களேன் பிரசாந்தினி.
நெட் ஜீரோ என்று சொன்னா என்னென்றால், அதை தமிழ்ல வந்து நிகர பூச்சிய உமிழ்வு என்றுதான் சொல்றது. இதுல என்னத்தை நாங்க பார்க்கணும் என்று சொன்னால், அதாவது நாங்கள் வெளியேற்றுற கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனையும் உள்ளெடுக்கிற கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனையும் வந்து ஒரு சமநிலைக்கு கொண்டுவோம், அதுதான் நெட் ஜீரோ. கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ்ன்றது வந்து நிறைய இருக்குது. அதுல கார்பன் டை ஆக்சைடும் உண்டு, அதை விட மீத்தேன், HFC, SF6 என்று நிறைய வாயுக்கள் இருக்குது. அதுல இப்ப கார்பன் டை ஆக்சைடை வந்து அதனுடைய குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல் உண்டு எடுத்தமெண்டா, மீத்தேனுடைய குளோபல் வார்மிங் பொட்டன்ஷியல் வந்து 25-28 மடங்காக இருக்கு. அதே மாதிரி நைட்ரஸ் ஆக்சைடு எடுத்தீங்கன்னு சொன்னால் அது 285-298 போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
இப்படி நீங்க சொல்ற அந்த கிரீன் கேஸ் எமிஷன் சொல்றோம் இல்லையா, இது வந்து அது வந்து அதிகமாக இந்த உலகத்திலேருந்து அல்லது பூமியிலேருந்து வெளியேற்றப்படுறது வந்து பூமியை பாதிக்குது, வெப்பப்படுத்துது அப்படின்னு சொன்னா கூட, இதை வந்து கொஞ்சம் பேர் எதுக்குறாங்களே, அதாவது அதில் என்ன தப்பு, முன்னாடி தான் உலகம் சூடா இருந்தது, இப்போ உலகம் சூடா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு நல்லதே.
இது முற்றிலுமான வதந்திகள் மற்றும் தவறான தகவல்களின் அடிப்படையில தான் இந்த மாதிரி வந்து ஒரு சிலரை வந்து திசை திருப்பி விடப்படுறாங்க. இது பாரிஸ் அக்ரிமெண்ட் எனப்படும், 2015 மிக பல நாடுகள் சேர்ந்து ஒரு கையொப்பம் இட்டாங்க. அது என்ன அடிப்படையா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, முன்னாடியும் சூடா இருந்தது இப்பவும் சூடா இருக்கு அப்படின்றது, ஒரு ஒரு ஊர் ஒரு ஒரு வருடங்கள்ல சூட உஷ்ணம் அதிகமாவதும் குறையறதும் இயல்புதான். அது ஒரே ஊர்ல ஒரே மாதிரி உஷ்ணம் ஒரு ஒரு வருஷமும் இருக்காது. ஆனால் இதை எப்படி வரையறுக்கப்படுது அப்படின்னா, ப்ரீ இண்டஸ்ட்ரியல் எரா, அதாவது உலகம் இந்த தொழில் புரட்சிக்கு அப்புறம் எந்த அளவுக்கு சூடு ஆயிருக்கு அப்படின்னு 17-18 ஒரு சராசரி உஷ்ண அளவை எடுத்துட்டு 250 இப்ப கழிச்சு இப்ப சராசரியா உலகத்தின் வெப்ப அளவு எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒப்பிட்டு பார்த்தால் 1 degree அளவுக்கு கூடியிருக்கு. 1.5-2 degreeக்கு மேல் தாண்டாமல் பார்ப்பது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எல்லா உலகளாவிய இந்த ஒப்பந்தங்கள், இந்த பாரிஸ் மாநாடு, இப்ப நடந்த கிளாஸ்கோ மாநாடு, இது எல்லாமே இதை நோக்கித்தான் போயிட்டு இருக்கு.
இப்போ ஆஸ்திரேலியா எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்மி பாப்புலேஷன் தான், கம்பேர் பண்ணா இந்தியாவோ சைனாவோ தேர் ட்ரைங் டு பிளேம், ஏன்னா அவங்க வந்து நிறைய பாப்புலேஷன் இருக்கா, அவங்க இஷ்டத்துக்கு கண்ட்ரோல் இல்லாம இவ்வளோ பண்ணுறாங்க, இங்கே என்ன இது என்ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, நம்மளுக்கு வந்து இப்போ ஹவுஸ் ஹோல்டு இப்போது ரெகுலராக ஒரு சராசரி வறுமை கோட்டுக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதாவது செலவுகள் நிறையா இருக்கலாம் இதனால, அந்த மாதிரி பார்க்குறேன் சார் நான்.
ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஆஸ்திரேலியா வந்து டோட்டல் எமிஷனை பொறுத்த வரைக்கும் 16th இடத்துலையும், பெர் கேபிட்டா அதாவது ஒரு ஆளுக்குரிய எமிஷன் என்று பார்க்கும்போது 3rd இடத்துலயும் இருக்குது.
பாமரர்களுக்கு புரியற மாதிரியே பேசணும்னு இந்த இடத்துல ஒரு சின்ன பதிவை வச்சுக்கிறேன். இட்லி கணக்குல பேசணும், இந்தியாவில் ஒரு நாளைக்கு 2600 இட்லிகள் சாப்பிடப்படுது, ஆஸ்திரேலியாவில் அதே ஒரு நாளைக்கு 420 இட்லிகள் தான் சாப்பிடப்படுது. இதை முன்னிட்டு இந்த இந்த தகவலை மட்டும்தான் ஆஸ்திரேலியன் மீடியா மக்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க 2600 இட்லி சாப்பிடுறாங்க, நாங்க வெறும் 420 இட்லி தான் சாப்பிடுறோம், இந்தியாவை குறைக்க சொல்லுங்கள், சைனாவை குறைக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ற இந்த வதந்தியை பத்தி தாங்க நான் முன்னாடி சொன்னேன். ஆனால் அதையே இப்ப அவங்க சொன்னாங்க இல்லையா, அவங்களோட
அதாவது சராசரி ஒரு மனிதனுக்கு வந்து எவ்வளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுல ஆஸ்திரேலியால அதிகமாக நாம
1300 பேர் இருக்கும் இந்தியாவில், 2600 இட்லிகள் சாப்பிடுறாங்க அப்படின்னா சராசரி ஒரு மனிதன் 2 இட்லி தான் சாப்பிடுறான். ஆனால் 21 பேர் இருக்கும் ஆஸ்திரேலியாவில் 420 இட்லிகள் சாப்பிடப்படுது அப்படின்னா சராசரியா 20 இட்லிகள் சாப்பிடப்படுது. நாம 20 இட்லியா 10 இட்லியா குறைச்சிக்கிறோம், நீங்க 2 இட்லியா 1 இட்லியா குறைங்க அப்படிங்கிறது சரிப்பட்ட விஷயமே இல்லை. நாம அப்பவும் அவர்களை விட 5 மடங்கு அதிகமா சாப்பிடுறோம். இதை அப்படியே கார்பன் அப்படிங்கிற இப்ப கிரீன் ஹவுஸ் கேஸ்க்கு நான் மாத்தினேன் அப்படின்னா, இந்தியாவில் இருந்து வருடத்திற்கு 2.6 GT கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வருது, ஆஸ்திரேலியாவிலிருந்து வருஷத்துக்கு 420.42 GT வருது. ஒரு மனிதனுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவிலிருந்து 2 டன் கார்பன் டை ஆக்சைடு தான் வருது, அதே ஒரு சராசரி மனிதன் ஆஸ்திரேலியாவிலிருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 20 டன் வருது. நாம தான் குறைச்சாகணும், நாம தான் அதிகமா இந்த உலகத்தை உஷ்ணப்படுத்திக்கிட்டு
இருக்கோம். ரமா பேசுங்க.
ஆமா வெங்கட், இப்போ இந்த ரைசல் முதல்ல நம்மகிட்ட கேட்டது இந்த மாதிரி ஜீரோ எமிஷன் வரத சிலர் எதுக்குறாங்க, அது என்ன காரணத்தினால அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நீங்க வந்து ஒரு கருத்து சொன்னீங்க சில வதந்திகள் அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மைதான். ஏன்னா இப்ப முதல்ல என்ன ஆகுதுன்னா நிலக்கரியதான் கோலதான் நம்ம முக்கியமான ஒரு பொருளாதாரமாக நம்ம கணக்குல வச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அதுல முடக்கம் வரும், சுற்றுச்சூழலுக்கு ஏத்தாப்புல நம்ம மாறணும் அப்படிங்கும் போது இத வந்து பெரிய பணக்காரங்கள் எதிர்க்கிறாங்க. அதோட நம்ம அரசியல் தலைவர்களும் தப்பான கருத்தை சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்திலேயே நம்ம துணை பிரதமர் பானர்ஜி ஜாய்ஸ் சொல்றாங்க 30% மீத்தேன் அளவு குறைக்கணும்னா இருக்கிற எல்லா கால்நடைகளையும் சுட்டு தள்ளுங்க அப்படிங்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க கார்பன் கொள்கைனால இந்த சுற்றுச்சூழல் கொள்கையை நம்ம அமுல்படுத்தணும்னா தெற்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய வயலா போல உள்ள தொழில் நகரமே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறாங்க. அரசியல் தலைவர்களை பத்தி நான் சொல்றேன்னுட்டு நீங்க வந்து தவறாக எடுக்கக்கூடாது. எதுக்காகன்னா அரசியல் தலைவர்கள் சொல்ற வார்த்தைகளை வந்து மக்கள் நம்புறாங்க. பிரதமரே என்ன சொல்லியிருக்காங்கன்னா மின்சக்தி அதாவது ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜியை வச்சு நம்ம பயன்படுத்தக்கூடிய வாகனங்களை ஓட்டுனா வார இறுதி நாட்களை நம்ம சந்தோஷமா செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே தவறான கருத்துக்கள்.
இப்ப வந்து ஆஸ்திரேலியா வந்து அதன் பொருளாதாரம் வந்து கனிம வளங்களை நம்பி இருக்கிற ஒரு பொருளாதாரம், எக்ஸ்போர்ட். இப்ப கோலா இருக்கட்டும் அல்லது ஸ்டீலா இருக்கட்டும் அயனோரா இருக்கட்டும் எல்லாமே நாம வந்து ஏற்றுமதி செய்யறோம். அப்ப இப்படியான ஒரு நெட் ஜீரோ எமிஷன் வரும்போது நம்ம பொருளாதாரம் பலத்த அடி வாங்கும் அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து நியாயமான அச்சம் தானே.
இதுல கூட பாத்தீங்க அப்படின்னா நான் இப்ப சொன்னது 20 இட்லி சாப்பிடுறோம் ஒரு ஆளுக்குன்றது ஏற்றுமதியை கணக்கில் எடுக்காமல் நாம எந்த அளவுக்கு எமிஷன் கொண்டு வரோம் ஆஸ்திரேலிய மண்ணில் இருந்து அப்படிங்கிறது தான் வந்து அதுலயே நம்ம உலகத்துல 10 மடங்கு இருக்கும். இதுல ஏற்றுமதியை பத்தி அதுக்கப்புறம் பேசலாம். ஏற்றுமதியை வந்து இப்படியே இதே அளவு வைத்தாலுமே கூட நாம உள்நாட்டில் எரிக்கும் எரிவாயு, நாம உருவாக்கும் மீத்தேன் அதெல்லாம் வந்து உலக சராசரியை விட 4 மடங்கு அதிகம். உலக சராசரி ஒரு மனிதன், நான் இந்தியாவை ஒரு உருப்படியாக சொன்னேன், 2 டன் வந்து உற்பத்தி ஆகுதுன்னு, உலக சராசரி அதில் 5 டன்னா இருக்கு. ஆனா ஆஸ்திரேலியா ஒரு மனிதனுக்கு கிட்டத்தட்ட 18-20 டன் இருக்கு. இதை நம்ம உலக சராசரிக்கு கொண்டு வந்தாவே போதும் நம்ம ஏற்றுமதியை பத்தி அப்புறம் அந்த அளவுக்கு வந்து நம்ம இன்னும் தியாகத்துக்கு போவே இல்லை.
ஆஸ்திரேலியாவில உள்ள பெரிய பிரச்சனையே என்னன்னா நம்மளுடைய பெர்காபிட்டா வந்து அதிகமா இருக்குது. அது மட்டும் இல்லாம இவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம இப்ப சுற்றுச்சூழலுக்கு போனா நம்மளோட வேலை வாய்ப்பு எல்லாமே போயிடும் அப்படின்னு ஒரு பயமுறுத்தலை கொண்டுட்டு வராங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து டிலாய்ட் அமைப்பு என்ன சொல்லி இருக்கிறாங்க, நீங்க சுற்றுச்சூழலை நோக்கி போனீங்கன்னா இன்னும் 50 வருடங்கள்ல உங்களால 250,000 மேற்பட்ட வேலைகளை உருவாக்க முடியும் ரெனியூபிள் எனர்ஜில அப்படின்னு சொல்றாங்க. 2030 நீங்க 46,000 வேலைகளை உருவாக்க முடியும். இப்ப டிலாய்ட் அமைப்பு சொல்றதும் மற்ற ஆராய்ச்சியாளர்கள் சொல்றதும் எல்லாமே ஒத்து போகுது. இந்த உண்மைகளை முதல்ல பாமர மக்கள்கிட்ட சொல்லணும் இல்லையா? ஏன்னா எல்லாருக்குமே வருமானம் வேணும், வேலை வேணும், வேலை போயிடும், பொருளாதாரம் போயிடும்னு
பயமுறுத்துறாங்க. ஓகேவா, இப்ப ஆஸ்திரேலியா பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 40% மேல ஏஜ்டு பீப்புள் இருக்காங்க, ரைட்? அவங்க வந்து ரெகுலரா சம்பாதிக்கிறாங்களா என்னன்றது பாக்கணும். அண்ட் இந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வர்றது கூட கவர்மெண்ட் கொஞ்சம் கிராஜுவலா கொண்டு வரலாம். ஒரேடியா எல்லாமே பார்க்க முடியாது. அவங்க பண்ணிட்டாங்கல்ல, யூரோப் பண்ணிட்டாங்கல்ல, யூஎஸ் வந்து அஹெட்டா இருக்காங்க, நம்ம வந்து இன்னும் புஷ் பண்ணி கொண்டு போகணும்ன்றது கிடையாது.
இது எஸ்பிஎஸ் தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பரிமாற்றம். காலநிலை மாற்றம் தொடர்பாக ஐக்கிய நாட்டு சபையின் மாநாட்டில் ஜீரோ நெட் எமிஷன் எனும் இலக்குக்கு ஆஸ்திரேலியா உடன்பட்டிருப்பது குறித்த கலந்துரையாடல். இதில் கலந்து கொண்டிருப்பவர்கள் சிட்னியிலிருந்து சரத், மெல்பர்னிலிருந்து ரமாதேவி, பிரிஸ்பேன் நகரிலிருந்து வெங்கட், ஹோபார்ட் நகரிலிருந்து பிரசாந்தி ஆகியோர்.
ஆஸ்திரேலியா எதுவுமே இது வரைக்கும் செய்யலை அப்படிங்கிறது தான் உண்மை. இனிமேவும் செய்யறதுக்கான சாத்திய கூடுகளும் இல்லை அப்படிங்கறது தான் உண்மை.
நாம யாருமே ஓவர் த நைட் மேஜிக் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லல. இப்ப வந்து 2050 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் நம்ம பக்கத்துல இருக்குது. ஒரு திட்டத்தை நம்ம மாத்தணும் அப்படின்னா டிரான்சிஷன் பீரியட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நம்ம கிட்ட காலம் தாராளமாட்டே இருக்குது. இப்பவே நம்ம அதுக்குள்ள திட்டங்களை வந்து செயல்படுத்தணும்.
இப்ப டஸ்மேனியால பாத்தீங்கன்னா இப்ப வந்து பெட்டர் ஃபார் த நேஷன் என்று சொல்லி ஒரு ப்ரொஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க. அது என்னன்னு சொன்னா, அதாவது ரினியூவபிள் எனர்ஜிஸ் இந்த சோலர் விண்டையும் பாவிச்சு இந்த அந்த ரெண்டும் வந்து எங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்காத ஒரு ரினியூவபிள் எனர்ஜி. இப்ப பகல்ல மட்டும்தான் எங்களுக்கு சூரிய வெளிச்சம் இருக்கும், அதே மாதிரி விண்டும் வந்து மாறிக்கொண்டே இருக்கும். ஸோ அவங்களுடைய திட்டம் என்னன்னு சொன்னா, இந்த எனர்ஜி இருக்கிற நேரத்துல அதை பாவிச்சு கீழ்மட்டத்தில் இருக்கிற தண்ணிய ஒரு மேல்மட்டத்துக்கு உயர்த்தி வச்சுட்டு சேர்ந்து ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டியால வந்து எலக்ட்ரிசிட்டியை இந்த நேஷனுக்கு கொடுக்கறது தான் அந்த திட்டம். அப்படியான திட்டங்களால வந்து நாங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து 35% ஆஃப் த கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை தருது ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி ஒரு திட்டம் வந்தது என்று சொன்னால் எங்களுக்கு வந்து நியாயமாக நாங்கள் குறைக்கக்கூடியதாக இருக்கும்.
நீங்க திட்டத்தை உருவாக்குங்க, அதுக்கேற்ற கல்வியை கொடுங்க, தொழிற்கூடங்களை உருவாக்குங்க, அப்படின்னா நாட்டுல ப்ரொடக்ஷன் வரும்.
இதெல்லாம் அரசு அரசுகள் செய்யறது இல்லையா, நாம என்ன செய்ய முடியுங்கிற கேள்வி இருக்குல்ல.
வீட்டுல நாங்கள் வந்து நல்ல ஒரு இன்சுலேஷன் போடலாம், அதுலயே எவ்வளவோ எனர்ஜி லெஸ் வந்து குறையும். அதை விட வந்து இரவுகள்ல வந்து நாங்கள் எல்லாருமே வந்து பிளக் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்டுட்டு தான், பல வீடுகள்ல அப்படித்தான். ஸோ அதுகளை எல்லாம் ஆஃப் பண்ணி அப்படி நாங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை செய்யும் போது அது ஒரு பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நான் நம்புறேன்.
இப்ப மாசம் வந்து கிட்டத்தட்ட ஒரு $2,000 இல்ல $3,000 சம்பளம் வாங்குறவங்க கிட்ட சோலார் பேனல்ஸ் ஆர் மாண்டேட்டரி அப்படின்னு கவர்மெண்ட் என்போர்ஸ் பண்ண முடியாது.
மாற்றம் வந்து காலப்போக்கில் நிச்சயமா நடைபெறும். இந்த சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட முதல் அமைப்பை வந்து 1988 ஆரம்பிச்சிருச்சுது. அப்படிதான் கிட்டத்தட்ட 23 ஆச்சுது, எதுவுமே அதிகப்படியாக நடக்காம இன்றைக்கு செய்தே ஆக வேணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய சூழல்ல உலகம் வந்து நின்றுட்டு இருக்குது. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா, மாற்றங்கள் வந்து நம்ம ஆரம்பித்தா தானாக நிகழும். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு காலத்துல இன்னும் பல்பு மஞ்சள் கலர்ல எரிஞ்சிட்டு இருக்கோம் வீட்டுல பல்பு, அது அவ்வளவு எனர்ஜியை அப்சர்வ் பண்ணும். இன்னைக்கு பாருங்க, குறைந்த அளவு எனர்ஜியை பயன்படுத்தக்கூடிய லெட் லைட்ஸ் தான் நிறைய வந்திருக்குது, இன்கேண்டசன் லைட் எல்லாம் காணாமலே போயிடுச்சுது இல்லையா. ஸோ அது போல நம்ம சரியான பாதையில சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற ரெனியூவல் எனர்ஜியை நோக்கி நாம நடந்தோம்னா மக்கள் அதை நோக்கி வர ஆரம்பிப்பாங்க.
கண்டிப்பா ஆப்போசிஷன் பார்ட்டியா இருந்தாலும் சரி, ரூலிங் பார்ட்டியா இருந்தாலும் சரி, சேர்ந்து இது வந்து நிறைய பேர் கிட்டத்தட்ட 70% அபோவ் ஆஸ்திரேலியன்ஸ் எல்லாருமே நெட் எமிஷன் சப்போர்ட் பண்ணிருக்காங்க இல்லைன்னு சொல்லல. 30% பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் நான் பேசுறேன். 30% இஸ் நாட் அ ஸ்மால் நம்பர் இல்லையா. எதனாலன்றது வந்து கருத்துக்களை எடுத்து வைக்கிறேன் அவங்க மூலியமா. நீங்க சொன்ன மாதிரி இது கிராஜுவலா தான் ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் இது பண்ணி, ஏன்னா சி 2050 இஸ் நாட் ஃபார் ரைட். அப்புறம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இன்டேக்கும் நிறைய இருக்கு, ஃப்ரம் இமிக்ரெண்ட்ஸ் வர வர பாப்புலேஷன் ஜாஸ்தியாக தான் செய்யும். நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, கிராஜுவலா தான் இன்க்ரீஸ் ஆகணும்.
கிராஜுவலாவாச்சும் ஆஸ்திரேலியா செய்யணும் அப்படின்றது, இது வரைக்கும் ஆஸ்திரேலியா எதையுமே கிராஜுவலா செய்வோம் அப்படின்னு கூட எழுதி கொடுக்கல. ஒன்னே ஒண்ணுதான் சொல்லியிருக்காங்க, 2050 அதை செய்து முடிப்போம்னு. எந்தெந்த வருஷம் எப்படி எப்படி செய்வோன்ற ஒரு செயல் திட்டம் ஆஸ்திரேலியா கிட்ட இந்த நிமிஷம் வரைக்கும் இல்ல.
டஸ்மேனியால பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து 42% ஆஃப் தி லேண்ட் வந்து ஹைலி ப்ரொடெக்டட். அப்ப அதனால வந்து எங்களுடைய இங்க இருக்க கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் வந்து நெகட்டிவ்ல தான் போகுது. நாங்க ஆல்ரெடி நெட் ஜீரோவா அடைஞ்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி, அதாவது காடு அழிப்புகளை குறைக்கிறதால சில வழிகளில் நாங்கள் வந்து இந்த சமநிலையை கொண்டுடலாம். அது அதை நோக்கி ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வந்து மூவ் பண்ணலாம்ன்றது என்னுடைய கருத்து.
சுமார் ஒரு 40 முன்னாடி நம்ம இதே ஆஸ்திரேலியாவில் கடைகளுக்கு போனீங்கன்னா காகிதத்தில் செய்த பைகளை தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு 40 டிஸ்போசபிள் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் அண்ட் த்ரோ அப்படிங்கிற ஒரு மாதிரியான மனப்பான்மைக்கு எல்லாருமே வந்துட்டோம். நாமளே தான் வீட்டுல எத்தனையோ யூஸ் அண்ட் த்ரோ ஜாமானங்களை பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா. இந்த 40 ஒரு குளோபல் வார்மிங் நிலைமைக்கு நம்ம ஏறி இருக்கிறோம்னா, இன்னும் 30 நாம நினைச்சா நிச்சயமா நெட் ஜீரோ எமிஷனுக்கு நம்ம பக்கத்துல போகலாம்.
இப்ப நெட் ஜீரோ எமிஷன் அதான் வந்து 2050 நாம் அடைவோம் அப்படிங்கறது, இந்த வாயில வட சுடுற மாதிரி உங்களுக்கு படுதா, இல்லது நாம நிச்சயமா அதை அடைவோம் அப்படிங்கிற மாதிரி படுதா?
வாயில வட சுடுறத விட மோசமான சூழ்நிலை அப்படின்றத நான் ஆழமா பதிவு பண்ணணும். ஸ்காட் மாரிசன் அவர்கள் சொன்ன வரியை சொல்லிடுறேன். அவர் பிளான் வொர்க்ஸ் வித் ஆஸ்திரேலியா டு அச்சீவ் திஸ் கோல். இந்த நெட் எமிஷனை தான் அவர் கோல்னு சொல்றாரு. அவர் பிளான் எனேபிள்ஸ் தெம், இட் டசன்ட் லெஜிஸ்லேட் தெம், இட் டசன்ட் மேண்டேட் தெம். அதாவது இதை சட்டப்பூர்வமாகவும் ஆக்க மாட்டோம், கட்டாயமாகவும் ஆக்க மாட்டோம் அப்படின்னு வெறும் வார்த்தைகளை மட்டுமே அரசியல் வாக்குறுதிகளா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியாவில. நீங்க சொல்ற மாதிரி ஐரோப்பாவிலும் மற்ற நாடுகளிலும் ஆக்கப்பூர்வமான செயல்கள்ல ஏற்கனவே நாடுகள் இறங்கிட்டாங்க. பல நாடுகள் இதை சட்டப்பூர்வமாக்கியிருக்காங்க, கட்டாயமாக்கியிருக்காங்க. ஆஸ்திரேலியா இதை எதையுமே இதுவரைக்கும் செய்யல. இது சட்டமாக்கப்பட்டாலோ அல்லது புது திட்டங்களை கொண்டு வரப்பட்டாலோ மட்டும்தான் அது சாத்தியம், இல்லைனா அது சாத்தியம் இல்லை.
சரி, பிரசாந்தினி.
நான் இதுக்கு கொஞ்சம் எதிர்மாறத்தான்னு சொல்ல நினைக்கிறேன். ஏனென்றா நான் ஒர்க் பண்றது ஒரு வாட்டர் கார்பரேஷன்ல. நாங்கள் இப்பவே வந்து இத்தனையோ விஷயங்கள், அதாவது மீத்தேன் எமிஷன், அதுகளை குறைக்கிறதுக்கான நிறைய நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கிட்டோம். அதே மாதிரி வந்து மற்ற ஸ்டேட்ல இருக்கிற மெல்பர்ன் வாட்டரோ சிட்னி வாட்டர் அவங்களுமே வந்து நிறைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து கவர்மெண்ட்டை தவிர்த்து இண்டிவிஜுவல்ஸோ அல்லது ஒரு கோர்பரேஷன் அப்படியான ஆக்கள் வந்து அதை நோக்கி பயணிச்சு கொண்டுதான் இருக்கிறாங்க. ஸோ எங்களால அச்சீவ் பண்ண முடியுமா 2050ல் என்றது தெரியல. ஆனா அதுக்கான நடவடிக்கைகள் வந்து ஏற்கனவே ஆரம்பிச்சுட்டதை நான் சொல்ல விரும்புறேன்.
சரி சரத், உங்களுக்கு எப்படிப்படுது?
இப்போ ஒரு இடத்துல நம்ம கை வச்சு ஜாப்ஸ் லாஸ் ஆகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பரா பேலன்ஸ் பண்ணி எக்கனாமிக் லாசஸ் வராம இதை கரெக்டா பிளான் பண்ணி மூவ் பண்ணீங்கன்னா எஸ் இட் இஸ் பாசிபிள்.
ரேமா, உங்களுக்கு எப்படிப்படுது?
என்ன பொறுத்தவரை 2050 நெட் ஜீரோ எமிஷன் அப்படிங்கிறது 100% நம்ம அச்சீவ் பண்றோமா இல்லையான்னு தெரியல. ஆனா நிச்சயமா அது பக்கத்துல நம்ம போகலாம் அப்படின்னு தெரியுது. அதுக்கு முதல்ல வந்து பொதுமக்களுக்கு அந்த நெட் ஜீரோ அப்படின்னா என்ன, எனர்ஜி பாசிட்டிவ் அப்படின்னா என்ன அப்படிங்கறத அவேர்னஸ் பொதுமக்கள் உணர்ந்து கொள்றாப்புல நம்ம எடுத்து சொல்லணும். தனி மனிதர்கள், நம்மளை போல உள்ள சாமானிய மனிதர்கள், ஒவ்வொரு வீட்டுல இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கும், அமைப்புகள், பேராசிரியர்கள், ஆராய்ச்சியாளர்கள் இவங்க சொல்லக்கூடிய நல்ல திட்டங்களையும் முன்னின்று எடுத்து அரசு கட்டாயம் செய்தே ஆகணும். அப்படின்னா நம்ம வந்து நேர்பாதையில, சுற்றுச்சூழலுக்கு பொருத்தமான பாதையில நிச்சயமா நம்மளால நடத்த முடியும்.
மிக நன்றி ரமா, சரத், பிரசாந்தினி, வெங்கட், உங்க நாலு பேருக்கும் மிக நன்றி.
நன்றி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். எஸ்பிஎஸ் தமிழின் Facebook.